கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாச சதங்கை ஆடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். இன்றைய தினசரி தியானம் ஈசன் நிலை குறிப்பிட்ட இடமாகிய உன்னையே வந்தடைய ஈசா நான் ஓயாது முயன்று கொண்டிருக்கின்றேன். இயற்கையில் ஒவ்வொரு பொருளும் தன் மூலஸ்தானத்தை போய்சேர முயன்று கொண்டிருக்கின்றது. கடலினின்று புறப்பட்ட நீராவி இறுதியில் கடலை எட்டிவிடுகின்றது. மனிதன் கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டவன். அவனிடத்தில் உள்ள மனோவிகாரங்களாகிய அச்சம் அகங்காரம் ஆகியவைகளை ஒழித்தால் அவன் மூலஸ்தானத்தை எட்டிவிடுகின்றான். இதனையே அவையின் குரல் அச்சம் அகங்காரம் மடத்தடக்கினார் பின்னை நிச்சயமாம் ஈசன் இலை என்று விவரிக்கின்றது.
ஜானனம் பூதகணாதி சேவிதம் கபேதஜம்பு பலசார பக்ஷிதம் சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்
அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நவராத்திரி பெருவிழா மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. இன்று விஜயதசமி நாள். வெற்றி திருநாளான விஜயதசமி கொண்டாடுவது ஏனென்று கேட்போம். பிரம்மாவை நோக்கி தவம் செய்த மகிஷன் என்னும் அசுரன் தனக்கு அழிவு நேர்ந்தால் ஒரு பெண்ணால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். தனக்கு அழிவே கிடையாது என்று ஆணவம் கொண்டான். தேவலோகத்தின் மேல் போரெடுத்து தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் பராசக்தியிடம் முறையிட்டனர். அவர்களின் துன்பம் தீர்க்க தேவி உக்ரரூபம் கொண்டாள். மும்மூர்த்திகளும் தங்களது அம்சத்தையும் அவளுக்கு அளித்து உதவினர். மகிஷனுடன் அவள் போரிட்டாள். சூலத்தை வீசி கொன்றாள். மகிஷனை வதம் செய்ததால் மகிஷாசுர மர்த்தினி என்ற பெயர் பெற்றாள். இந்த வெற்றி திருநாளையே விஜயதசமியாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் மிகவும் சிறப்பு. நமது திருக்கோவிலில் அம்பாள் தமிழரசி நாயகியாக உருவெடுத்த உங்களுக்கு அருள் பாலிக்கின்றாள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழில்களை செயல்படுத்த ஆதாரமாக திகழ்பவள் சக்தி. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பதால் அவளை ஆதி பராசக்தி என்பர். அவள் சிவபெருமானின் இடது பக்கத்தில் இருக்கும் பொழுது பவானி என்றும், அவளே ஆண் தன்மையை ஏற்கும் பொழுது மகாவிஷ்ணு என்றும், அசுரர்களை அழித்து உலகத்தை காத்தருளும் பொழுது காளி என்றும், வெற்றி வாகை சூடி புன் உருவல் காட்டும் பொழுது துர்கா என்றும் பெயர் பெறுகின்றாள். பவானி, மகாவிஷ்ணு, காளி, துர்கா ஆகிய நான்கு வடிவங்களும் சக்தியின் வடிவங்களாகும். முதல் வேதமான ரிக்வேதத்தில் 10 மண்டலத்தில் பராசக்தியை பற்றி குறிப்புகள் தேவி சுத்தம் என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளன. அம்பிகையை மட்டுமே வழிபடும் முறைக்கு சாக்தம் என்றும் பெயர். சாக்தத்தில் வாமாசாரம், தட்சிணசாரம் என்று இருவித வழிபாடு உண்டு. தேவியை வாமாசாரமாக வழிபடுவது கடினமானது. இந்த முறை வடமாநிலங்களில் பின்பற்றப்படுகின்றது. இதில் முக்கியமான எண்ணம் என்பது மந்திர தீட்சை பெற்றால்தான் அம்பாளை வழிபட முடியும். அம்பாளுக்கு பலியிடுவது இவர்களின் வழக்கம். சாத்வீக முறையின் அடிப்படையில் அம்பிகையை வழிபடும் முறை தட்சிணாசாரம் ஆகும். இது தென்னிந்திய பகுதியில் பின்பற்றப்படுகின்றது. இங்கு பெரும்பாலான அம்மன் கோவில்களில் உயிர் பலி கிடையாது. தென்னிந்திய முறையில் அம்மனை வழிபடுவது மிகவும் எளிது. மனத்தால் அவரை நினைத்தாலே போதும். சாதாரணமாக கோவில்களில் வில்வம், வேம்பு, அரச மரங்களை பார்க்கலாம். இதில் அரச மரத்தை மட்டுமே பலம் வருவது மரபு. ஆனால் விஜயதசமி அன்று வன்னி மரத்தை வலம் வரல் வேண்டும் என்பது ஐதீகம். பஞ்சபாண்டவர்கள் காட்டில் மறைந்து வாழும் பொழுது நவராத்திரி காலம் வந்தது. அவர்கள் தங்களின் ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தில் ஒளித்து வைத்தனர். 10 நாள் பராசக்தியை வழிபட்ட பிறகு அந்த ஆயுதங்களை எடுத்து புறப்பட்டனர். அந்த நாளே விஜயதசமி. இந்த நாளில் வன்னி மரத்தை வலம் வந்தால் எண்ணியது ஈடேறும் என்பர். ஆதி பராசக்திக்கு 1000 வடிவங்களும் பெயர்களும் உள்ளன. இதில் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியவை 3 முக்கிய வடிவங்கள். மனிதனுக்குரிய குணங்களான சாத்வம் அதாவது மென்மை, ரஜோ அதாவது வன்மை, தாமோ அதாவது மந்தம் ஆகிய 3 அடிப்படையில் தேவியர் அமைந்துள்ளனர். சாத்வம் கொண்டவளாய் லக்ஷ்மியும், ரஜோ கொண்டவளாய் சரஸ்வதியும், தமோ குணம் கொண்டவளாய் பார்வதியும் இருக்கின்றனர். எல்லா குணங்களும் ஏதாவது ஒரு சமயத்தில் மனிதனுக்கு உதவுகின்றன. எனவேதான் 3 தேவியரையும் நாம் வழிபடுகின்றோம். விஜயதசமியை ஒழுக்க திருநாள் என்று கூறுவதும் வழக்கம். சிவபக்தனாக ராவணன் தினமும் கோவிலுக்கு சென்று சிவபார்வதியை வணங்குவது வழக்கம். பக்தியோடு இருந்தாலும் ஒழுக்கத்தை அவன் பின்பற்றவில்லை. சீதையை சிறையெடுத்து அசோகவனத்தில் வைத்தான். இதனால் பார்வதி தேவிக்கு ராவணன் மீது சீற்றம் உண்டானது. பக்தியை விட ஒழுக்கமே முக்கியம் என்பதை உலகத்திற்கு உணர்த்த எண்ணினாள். விஸ்வாமித்திரர் மூலம் சிறுவயதிலேயே ராமன் தேவி மந்திரத்தை அறிந்திருந்தார். அம்மந்திரத்தை ஜபித்து நவராத்திரி விரதம் மேற்கொண்டார். அவருக்கு துர்கையாக காட்சியளித்த பார்வதி யுத்தத்திலே வெற்றி கிடைக்க அருள் புரிந்தாள். ராவணனை வெற்றி கொண்ட தினத்திலேயே வட மாநிலங்களில் சிலவற்றில் விஜயதசமியாக மக்கள் கொண்டாடுகின்றனர். வெற்றிக்கு ஒழுக்கமே முக்கியம் என்பதை காட்டும் நாளாக விஜயதசமி அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, விஜயதசமியோ வெற்றிக்குரிய நாள். எச்செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பம். அவ்வெற்றியை நமக்கு தந்தருளும் நாளே விஜயதசமி. கல்வி கலைகளை கற்க விரும்புபவர்கள் இந்த நாளில் தொடங்குவது வழக்கம். இந்த நாளில் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவர். இதனை அக்ஷர அபியாசம் என்பர். படிப்பு மட்டுமல்லாமல் சுப விஷயங்களையும் இன்று தொடங்கினால் எளிதிலே வெற்றி பெறலாம்.
மகளாம் அவள் புகழ் சொல்வோம், இருவருளால் உலகினை வெல்வோம். தாமரை அமர்ந்து யாழினி சுமந்தவள் நாம் அவள் வாணியை அணிவோம். நாற்கரம் திருமுகம் கண்டாலே ஞானம் செல்வம் பெறுவோம், அவள் பாதங்கள் தினமும் தொடுவோம், கலை மாமகள் நோக்கி நிகழுவோம். வாணி கலைவாணி வரம் பல வழங்கிடும் ராணி,
கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை, வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம். புரட்டாசி சனியின் பெருமை. செல்வ வளம் வேண்டி இருப்பவர்கள் பலர், ஆரோக்கியம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் சிலர், நீண்ட ஆயுள் வேண்டி இறைவனை நாடுபவர்கள் இருக்கின்றனர். ஆனால் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் என மூன்று பலன்களையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய விரதம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது புரட்டாசி சனிக்கிழமை விரதம்தான் என்கின்றனர் ஆன்மீக ஞானிகள். நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள் காரகன் என்பர். அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமையும் என்பதால் அவருக்கு அந்த பெயர். ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள். சனிக்கு அதிபதி அவரே. எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்ததாயிற்று. இந்த விரதத்தை அனுஷ்டிக்க பெரிய அளவுக்கு காசு பணம் தேவையில்லை. உண்மையான பக்தியே இந்த விரதத்திற்குரிய தேவையான பொருள். பல கோடி மதிப்புள்ள தங்கம், வைரம், வைடூரியம் என கொட்டி கிடக்கும் திருமலை ஏழுமலையான் சன்னதியில் பெருமாளுக்கு நிவேதனம் படைப்பது சாதாரண மண் சட்டியில்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இதற்கும் சனிக்கிழமை விரதத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்றீர்களா? அதற்கு ஒரு அழகான கதையும் உண்டு. தசாவதாரங்கள் எடுத்த பின்பும் உலகில் பாவங்கள் குறையவில்லை. எனவே பாவச்சுமையை தாங்காத பூமாதேவிக்கு அனுகிரகம் செய்ய சீனிவாசன் என்னும் பெயரில் பெருமாள் அவதாரம் எடுத்து திருப்பதியில் தங்கினார். இவ்வூரின் அருகில் உள்ள கிராமத்தில் பீமன் என்ற மண்பாண்ட தொழிலாளி வசித்து வந்தார். இவர் சீனிவாசனின் தீவிர பக்தர். ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாகவே இவர் உறுதியேற்றுக் கொண்டார். தமது விரதத்திற்கு பலனாக மிக உயர்ந்த செல்வம் வேண்டுமென்று அவர் பெருமானிடம் வேண்டுதல் வைத்தார். பெருமாளின் திருவடியிலேயே நிரந்தரமாக வசிக்க வேண்டும் என்பதுதான் அவரது வேண்டுதல். இதுவே மிக உயர்ந்த செல்வம். இவர் தினமும் மண்பாண்டம் செய்வாரல்லவா? பாண்டம் செய்து முடித்த பிறகு கையில் ஒட்டி கொண்டிருக்கும் மண்ணை வீணாக்க மாட்டார். அந்த மண் துகள்களைக் கொண்டு சிறு சிறு பூக்களை செய்வார். திருப்பதி பெருமாளை மனதில் எண்ணி இவர் முன் இருந்த மண் சிலைக்கு ஏழு குண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா, பத்மநாபா, சீனிவாசா, கோவிந்தா கோவிந்தா என்றெல்லாம் பெருமாளின் திருப்பெயர்களை சொல்லி சொல்லி திருப்பதி பெருமாளின் திருவடியிலே தூவுவதாக பாவனை செய்து தூவி தூவி பிரார்த்திப்பார். திருப்பதி திருமலையிலே ஆட்சி செய்து வந்தான் தொண்டைமான் என்னும் மன்னன். அவன் ஒரு நாள் ஏழுமலையான் சந்நிதிக்கு சென்றான். பெருமாளுக்கு தூவுவதற்காக அவன் தங்கப்பூக்களை உபயம் அளித்திருந்தான். அங்கு போய் பார்த்த பொழுது மண்பூக்களாக கிடந்தன அந்த தங்கப்பூக்கள். அவனோ தங்கப்பூக்களை அர்ச்சகர்கள் அபகரித்துக் கொண்டனரோ என்று சந்தேகப்பட்டான். எனவே காவலரை நியமித்து அர்ச்சகர்களை கண்காணிக்க உத்தரவிட்டான். மறுநாள் அவன் சந்நிதிக்கு வந்தான். அப்பொழுதும் மண்பூக்களே பெருமாளின் திருவடியில் கிடந்தன. குழம்பி போன அவனது கனவில் சீனிவாசன் தோன்றினார். மன்னா, தீமன் என்னும் குயவன் என்னை மிகுந்த பக்தியுடன் மண் பூக்களால் அர்ச்சித்து வருகின்றான். அவற்றை நான் ஏற்றேன். அதனால்தான் உன் தங்கப்பூக்களும் மண்பூக்களாக மாறி கிடக்கின்றன என்றார். மறுநாளே பீமனை பார்க்கச் சென்றான் மன்னன். அவர் பெருமாளின் மண் சிலைக்கு மண் பூக்களை தூவிக் கொண்டிருந்தார். எதற்காக மண் பூக்களால் அர்ச்சிக்கின்றாய்? தோட்டத்து பூக்கள் கூட கிடைக்கவில்லையா என்றான் அரசன். அரசே, நான் பாமர ஏழை. இந்த வேலையை விட்டு பூப்பறிக்க நேரத்தை செலவிட்டால் பாண்டம் செய்யும் நேரம் குறையும், குடும்பம் மேலும் வறுமையில் தவிக்கும். அதனால்தான் என்னிடம் என்ன இருக்கின்றதோ அதனால் பூ செய்து அர்ச்சிக்கின்றேன். மேலும் கல்வி அறிவற்ற எனக்கு பூஜை செய்யும் முறையும் தெரியாது. ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருந்து அவனது திருப்படியை அடைய வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்றார். இதை கேட்ட தொண்டைமான் மனம் நெகிழ்ந்து அந்த குயவனுக்கு வேண்டுமளவு பணம் கொடுத்தான். ஒரே நாளில் செல்வந்தன் ஆகிவிட்டார் அந்த குயவர். நிஜ பக்திக்கு உரிய பலனை பெருமாள் கொடுத்து விட்டார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து தொடர்ந்து பெருமாளுக்கு பூஜை செய்து அவரது திருவடியை அடைந்தார். இதனால்தான் இன்றும் இப்பொழுதும் திருப்பதியில் பணக்கார பெருமானுக்கு மண் சட்டியில் நிவேதனம் செய்யப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சனீஸ்வரனைப் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என சோதிடம் கூறுகின்றது. ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் பொழுது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்திய சனீஸ்வரன் இந்த ராசிகளை கடந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் கொடுத்து விட்டு செல்வார் என்பது ஐதீகம். சனிதோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் காலையில் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்து கோவில் சென்று கருப்பு துணியில் எள்ளை சிறு பொட்டலமாக கட்டி எள் எண்ணெய் விட்டு விளக்கேற்றி அர்ச்சனைகள் செய்து சனீஸ்வர தோத்திரம் பாடி சனீஸ்வரனை வழிபடலாம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். சனிக்கு அதிபதி மகாவிஷ்ணு. அதனால் சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது நன்மையை தரும். சனிக்கிழமை விரதம் எளிமையானது. பகலில் பழம் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதம் முடிக்கலாம். மாலையில் பெருமாளுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் விசேஷம். இதுவரை விரதம் இருக்காதவர்கள் புரட்டாசி கடைசி சனியாவது விரதம் அனுஷ்டித்தால் சகல செல்வமும் பெற்று நல்வாழ்வும் பெறலாம் என்பர்.
நோக்கினார் மிக தீமையாமே, பிழியாளி நோக்கினார் மிக தீமையாமே. நியாயமா சனீஸ்வர தேவா காத்திடு வேண்டும், பிழியாளி நோக்கினார் மிக தீமையாமே. நியாயமா சனீஸ்வர தேவா Thank you. சன்னதியில் எள்ளிட்டு கருப்புவளை பூசாற்றினேனே. நள்ளாரிலே கோயில் கொண்டவனும் சன்னதியில் எள்ளிட்டு கருப்புவளை பூசாற்றினேனே. வன்னியை சமித்து வைத்து உன்னை பணிந்தேனே, வன்னியை சமித்து வைத்து உன்னை பணிந்தேனே. இன்னல் குறைத்தின் மேல் அன்பு செய்யலாகாதா? விழியாலி நோக்கினால் வெகு தீமையானே, நியாயமாசனீஸ்வர தேவா பார்த்திட வேண்டும் சனி. நான் என்ன கண்மங்கள் செய்தேனோ, புண்ணியமும் பாவமும் எண்ணும் விதி நாயகனே. உன் பிறவி நான் என்ன கண்மங்கள் செய்தேனோ, புண்ணியமும் பாவமும் எண்ணும் விதி நாயகனே. அந்தகன் என உனக்கு அவ பெயரும் உண்டளவோ, அந்தகன் என உனக்கு அவ பெயரும் உண்டளவோ. மையாமே நியாயமாசனீஸ்வர தேவா காத்திட வேண்டும் சனி.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே அலைவரிசையில் உங்களை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை திரு சுப்பையா அவர்களை 579-9099 அல்லது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரான இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.